நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே திலை திருமூல அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லமட்டு குடியில் வான்மியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர் நற்றாள் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூர் இடைக்காரர் சமாதியிற் சேர்ந்த நெருமை காக்கவே சமாதியிற் சேர்ந்த நெருமை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபாஜி பத்திரி சர்வசமாதி அடைந்த நேருளம் உயவே ஓம் கிரியா பபாஜி நமோ ஓம் சிவாய. இன்று எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல வரும் கேள்விகளுக்கு பதில் காணும் சத்சங்கமாக அமைகின்றது. இன்று வருடம் பிறக்கிற தேதியோ என்னவோ தெரியவில்லை, பல கேள்விகள் வந்திருக்கின்றன. ஒரு 7-8 கேள்விகள் வந்திருக்கின்றன 3 சாதகர்களிடமிருந்து. முழுவற்றிற்கும் இன்று பதில் காண முடியாது, முடிந்தவற்றிற்கு காண்போம். சில கேள்விகள் சிறிய பதிலாக இருக்கலாம், சில கேள்விகள் பெரிய பதிலாக இருக்கலாம், காண்போம். தவறவிட்ட கேள்விகளை வார சனிக்கிழமை தொடர்வோம் என்று கூறி இப்போது பாபாஜி பெரும்பொருள் அருளுடன் இன்று வந்த கேள்விகளுக்கு பதில் காண்போம். முதலாவது கேள்வி, ஒரு அன்பர் இந்த மீண்டும் வினைப்பயன்கள் பிறவியை பற்றி மீண்டும் ஒரு கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த பிறப்பில் நாங்கள் அனுபவிக்கும் வினைகள் அவருடைய கேள்வியைத்தான் கூறுகின்றேன், அது சரியான முறையாக இல்லாவிட்டாலும் முதல் கேள்வியை எடுப்போம். இந்த பிறப்பில் நாங்கள் அனுபவிக்கும் வினைகள் போன பிறப்பில் இருந்து வந்தது, அவருடைய கேள்வி. போன பிறப்பில் அனுபவித்த வினைகள் அதற்கு முதல் பிறப்பில் இருந்து வந்தது. இப்படியே பார்த்து கொண்டு போனால் இந்த வினைகள் எங்கிருந்து தொடங்கியது, எப்போது முடியும் என்பது இந்த அன்பருடைய கேள்வி. இதைத்தான் சைவ சித்தாந்தம் மிகவும் அருமையாக சொல்கின்றது. எல்லா ஆன்மாக்களும் அந்தந்த உடல்களில் அந்தந்த புறப்புகளில் இருக்கும் போது வினைகளை ஆற்றுகின்றன. அந்த வினைக்குரிய பேராக அமைய வினை. முதல் இந்த அன்பர் சொன்ன விடயம் முதலாவது சிறிது கருத்து கொஞ்சம் சரியில்லாத விடயம். ஏனென்றால் இந்த புறப்பில் நாங்கள் எடுக்கும் வினைகள் போன புறப்பில் வந்ததல்ல, முற்புறப்புகளில் வந்தது என்று அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் போன புறப்பில் வந்தது அதற்கு முதல் புறப்பில் இல்லை, மீண்டும் முற்புறப்புகளில் வந்தது என்பது தெளிவு நிலை. இது சைவ சித்தாந்தத்தின் நிலை. ஆகவே இனி அவருடைய கேள்விக்கு பதில் கண்டோம் என்றால், வினை தத்துவம்தான் மீண்டும் இந்த வினைகள் எல்லாம் எங்களுடைய புத்தி தத்துவத்தில் ஆன்மாக்களுடன் புறப்புக்கு புறப்பு செல்கின்றது, அதுதான் வைப்பகம், அதை இறைவன் எடுத்து இயக்குகின்றார் என்றெல்லாம் படித்து விட்டோம். இறைவன்தான் இந்த வினைகளை எங்களுக்கு ஊட்டுகின்றார் ஒவ்வொரு உடலிலும். அது நிச்சயமாக அதற்கு முதல் புறப்பில் வந்த வினை அல்ல. அது எப்படி ஊட்டுகின்றார் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றதென்றால், அந்த வினைகள் பக்குவப்பட வேண்டும் என்று சொல்வார்கள். அதனுடைய கருத்து, அந்த ஆன்மா அந்த உடலை கொடுக்கும் போது அந்த ஆன்மாக்கு அந்த உடலில் இருந்து என்னென்ன வினைகளை ஆற்ற முடியும் என்று இறைவன் நினைக்கின்றாரோ அத்தனை வினைகளையும் அந்த வைப்பகத்தில் இருந்து எடுத்து கொடுப்பார் என்பதுதான் இந்த வினை கணக்கு. ஆகவே இந்த பிறப்பில் நாங்கள் அனுபவிக்கும் வினை அந்த அன்பருடைய கேள்விக்கு கடைசி பிறப்பில் இருந்து வந்தது என்ற சொல்லு தவறு. முற்பிறப்புகளில் இருந்து வந்தது. அது எத்தனை ஆயிரம் பிறப்புகள் என்று எங்களுக்கு தெரியாது. அதே நேரம் இந்த முறை இந்த பிறப்பில் நாங்கள் செய்யும் ஆகாமிய வினை அந்த மொத்த வங்கி கணக்காகிய எங்களுடைய சஞ்சித வினைக்குள் சென்று அது இன்னும் எத்தனை பிறப்புக்கு பிறகு அது வருகின்றது என்பது அந்த வினை பக்குவமடையும் போது வரும் என்று சொல்வார்கள். மீண்டும் அந்த பக்குவம் என்று சொல்வது அந்த ஆன்மாவுக்கு அந்த உடலை இறைவன் கொடுக்கும் போது அந்த உடலிலிருந்து எதை அந்த ஆன்மா அனுபவிப்பதால் அனுபவம் பெற முடியுமோ அந்த ஆன்மாவால் அந்த அனுபவத்தை பெற முடியும் என்ற உடலில் இருக்கும் போது அந்தந்த வினைகளை கொடுப்பார் என்பதுதான் அந்த அன்பருக்குரிய பதில். ஆகவே இந்த வினைகளை நாங்கள் ஆராய வேண்டும். நிச்சயமாக அது எப்படி நடக்கின்றது என்று அறிய வேண்டும். அதுதான் எல்லாருடைய கேள்விகளாகவும் கூடுதலாக இப்போது இருக்கின்றது. ஏனென்றால் எல்லோருக்கும் தெரிகின்றது அதுதான் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து இவ்வாறு துன்ப இன்பங்களுக்குள்ளால் கொண்டு போகின்றது என்று. ஆனால் நாங்கள் முடிந்தவரை கிரிய சாதகர்களாக இருக்கின்றோம், சிவனடியர்களாக இருக்கின்றோம். நாங்கள் இந்த பிறப்பில் நிகழ்காலத்தில் நன்றாக வாழ்ந்து ஆகாமிய வினையை எடுக்காமல் விடுவதுதான் எங்களுடைய முதலாவது வைராக்கியமாக இருக்க வேண்டும். நடந்தது நடந்தவை தான். அது வரும்போது அதை நாங்கள் அனுபவித்து அதன் அனுபவத்தை எடுக்கலாம். ஆனால் புது வினைகளை எடுக்கக்கூடாது. அதற்குத்தான் பல வழிகளும் தரப்பட்டிருக்கின்றன. அதன் வழி நின்று நாங்கள் அவற்றை எடுக்காமல் விடுவோம் என்று இந்த நண்பருக்கு சொல்கின்றேன். அடுத்தது இன்னொரு கேள்வி வந்திருக்கின்றது. என்னுடைய குடும்பத்திலேயே நான் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை படித்தவுடன் தான் இப்போது சிந்திக்கின்றேன். என்னுடைய குடும்ப அங்கத்தவர்கள் 5 பேர் இருக்கின்றோம். இந்த 5 பேரும் 3 வகையில் இருக்கின்றோம். ஒன்று தான் சித்தாந்தத்தில் இருக்கின்றார் என்று சொல்கின்றார். இது ஒரு பெண் சாதகர். தன்னுடைய கணவன் கோவில் வழிபாட்டில் மாத்திரம் இருக்கின்றார். பிள்ளைகள் கலியுகத்தில் இந்த புதுமையான உலகத்தில் அந்த வழியில் நிற்கின்றார்கள். இந்த மூன்றும் சேர்ந்து இறைவனால் இணைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து மூலம் உணர்ந்து விட்டேன் எங்களுடைய அடிப்படை கருத்துக்களை கேட்கும் போது. ஆனால் இந்த 3 நிலைகள், 2 நிலை அல்ல, 3 நிலைகளிலும் இருந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நடத்துகின்றேன். ஆனால் இதில் துன்பம்தான் எனக்கு கூட. ஏனென்றால் உலகியலிலும் இருந்து கொண்டு தன்னுடைய சித்தாந்த வாழ்க்கையிலும் இருப்பது என்னுடைய கணவன் கோவில் வழிபாட்டில் இருக்கின்றார், சித்தாந்தத்தில் இல்லை. பிள்ளைகள் எல்லோரும் உலகியலில் இருக்கின்றார்கள். வேதாந்த கோயில் வழிபாட்டிலும் இல்லை, சித்தாந்தத்திலும் இல்லை. என்னுடைய நிலை மிகவும் கவலைக்கிடம். ஆனால் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை கேட்டவுடன் தான் அந்த துன்பங்கள் சிறிது சிறிதாக நீங்குகின்றதை உணர்கின்றேன். அதற்குரிய காரணம் இதுவெல்லாம் எப்படி நடக்கின்றது என்பதும் யார் நடத்துகின்றான் என்பதையும் கேட்டல் மூலம் அறிந்து சிந்திக்கத் தொடங்கி இருப்பதால் என்னுடைய வாழ்க்கை இப்போது ஓரளவு சரியாகி கொண்டு வருகின்றது. கடந்த காலத்தில் பட்ட துன்பங்கள் எனக்கு இல்லை என்று இந்த அன்பர் கூறுகின்றார். இருப்பினும் அவருடைய கேள்வி, இதிலிருந்து எவ்வாறு மீண்டும் துன்பங்களை கூட்டாது குறைத்து கொண்டு போகலாம்? இது கேட்டல் சிந்தித்ததில் இருந்துதான் சிலவற்றை நான் எடுக்காமல் இருக்கின்றேன். இருப்பினும் இன்னும் அந்த விடயங்கள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றது. முழுமையாக இதிலிருந்து விடுபடலாமா என்பது அவருடைய கேள்வி. துக்கங்கள் ஓ துன்பங்களில் இருந்து இதற்குரிய பதிலும் சைவ சித்தாந்தத்தில் தான் இருக்கின்றது. இது மிகவும் அருமையான கூட்டமைப்பு. இந்த அன்பர் சொன்னது 5 பேர் இருக்கும் குடும்பத்தில் 3 பேர் உலகியலிலும் 1 பேர் கோவில் வழிபாட்டிலும் தான் சித்தாந்தத்திலும் இருக்கின்றேன் என்பது கிரியா யோகத்தில் மிகவும் அருமையான விடயம். ஆனால் இந்த அன்பரை எனக்கு தெரியும், பல காலமாக குடும்பத்துடன் வந்து இந்த கிரியா யோகத்தை செய்யுங்கள் என்று சொன்னபோது மற்றவர்களுக்கு இதில் இஷ்டம் இல்லை என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே அதுதான் கடவுளின் இணைப்பு. அந்த இணைப்புக்குரிய காரணம் உங்களுடைய அனுபவங்களை, நீங்கள் இந்த ஆன்மா தன்னுடைய அனுபவங்களை இந்த புறப்பில் எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த இணைப்பு. ஆகவே அந்த வழி நின்று நீங்கள் எடுக்கத்தான் வேணும். ஆனால் அதை விட்டு நீங்கள் கொஞ்சம் விலத்த வேண்டுமென்றால் நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் ஆன்மாக்களுக்கு நீங்கள் இந்த சித்தாந்த விடயங்களை சொல்வதால் பெரிய பலன் ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை. உங்களுக்குத்தான் துன்பம் மிகுதி. ஆனால் அந்த ஆன்மாக்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்து தங்களை திருத்தி ஓ திருந்தி உங்கள் வழி வருவதற்கு சந்தர்ப்பங்கள் உண்டு. அதற்கு நீங்கள் எப்படி வாழ்கின்றீர்கள் என்பதை அவர்கள் நிச்சயமாக தங்களுடைய இடங்களில் இருந்தாலும் பார்த்து கொள்வார்கள். ஒரு நேரத்தில் அவர்களுடைய வினைப்படி அவர்கள் இதற்குள் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை உண்மை வாழ்க்கையாகவும் யோகத்தில் உங்களுடைய சாதனை உண்மையான சாதனையாகவும் நீங்கள் உங்களை நீங்கள் சரிப்படுத்தி கொண்டு வரும்போது அது நிச்சயமாக நடக்கும். ஆனால் நீங்கள் உங்களை சரியாக கவனிக்காது இந்த வழியில் மற்றவர்களையும் இந்த வழிக்கு வா என்று சொல்லி அவர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் உங்களுக்குத்தான் துன்பம். ஆகவே மற்ற ஆன்மாக்களை நீங்கள் வற்புறுத்தாது இந்த யோக நிலைக்கு வரும்படி, ஏனென்றால் என்னிடம் பல தடவைகள் இங்கு கதைத்திருக்கின்றீர்கள், மற்றவர்களையும் வரச் சொல்லி கேட்கின்றேன் வருகின்றார்கள் இல்லை என்று, அதை அப்படியே விட்டுவிட்டு நீங்கள் உங்களுடைய ஆன்மாவை இப்போது பக்குவப்படுத்துங்கள். மற்றவர்கள் வரும் நேரத்தில் வருவார்கள். சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தே இங்கு நான் எனது என்பதுதான் கூட பேசி கொண்டிருக்கின்றேன் என்று இந்த கேள்வியில் அவை விலகும் போது உங்களுக்கு ஒரு துன்பமும் இல்லை. ஏனென்றால் இறைவன் தான் எல்லாவற்றையும் நடத்துகின்றான் என்பது தெரிந்தால் அந்த உண்மையில் நீங்கள் அதை தெளிந்து அதில் இருப்பீர்களாக இருந்தால் இந்த துன்பங்கள் உங்களுக்கு இல்லை. ஆகவே இந்த குடும்ப இணைப்பில் மற்றவர்களை ஆன்மீகத்துக்குள் எடுப்பதை விட அவர்கள் வழியில் அவர்களை விட்டு நீங்கள் அந்த பற்று இல்லாமல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொன்று உங்களுடைய கடமைகளை வலுவாது செய்யாமல் இருந்தால் அந்த குடும்பத்தில் எல்லாம் இன்பமயம். மிகுதி இறைவனின் செயல் என்பது இதற்குரிய ஒரு சுருங்கிய பதில். ஆகவே நீங்கள் உங்களுடைய சித்தாந்தத்தின்படி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நடத்துங்கள். அதே நேரம் குடும்ப கடமைகளில் இருந்து தவறக்கூடாது. அதே நேரம் மற்றவர்கள் நினைக்க வேண்டும் உங்களுடைய வற்புறுத்தல் அவர்களுக்கு இல்லை என்று. ஆனால் ஒரு நேரம் உங்களுடைய பயிற்சி மூலம் உங்களுடைய அந்த நேர்மறை சக்தி உங்களுடைய வீட்டில் பரவுவது மூலம் அவர்களுடைய நிலை மாறலாம். அது இறை செயல், பாபாஜி செயல் என்பது உங்களுடைய கேள்விக்குரிய பதில். அது ரெண்டாவது கேள்வியாக வந்திருக்கின்றது. மூன்றாவது கேள்வி, நான் நல்ல விடயங்களில் நிலைத்து நிற்க முடியவில்லை என்று இன்னொரு அன்பருடைய கேள்வி. கூடுதலாக இறுதியாக இந்த உலகியலில்தான் வந்து விழுந்து கொண்டிருக்கின்றேன். அதை வேறு விதமாகவும் சொன்னால் 5 படி ஏறினால் 3 படி கீழே இறங்குகின்றேன், திரும்ப 5 படி ஏறுகின்றேன், திரும்ப கொஞ்ச படியில் இறங்குகின்றேன். ஆனால் என்னுடைய வழியில் நிற்க முடியவில்லை, அதாவது நிலைத்து நிற்க முடியவில்லை. இதற்குரிய காரணத்தை அலசினோம், ஆராய்ந்தோம். இதற்கு பதில்கள் பல உண்டு. இருப்பினும் எங்களுடைய அறிவுத்திறனுக்கு ஏற்றபடி பார்க்க போனால் நாங்கள் ஒரு விடயத்தில் நிலைத்து நிற்க வேண்டும், அதுவும் ஆன்மீக விடயத்தில் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் எங்களுடைய சுற்றாடல் என்று சொல்லுவோம், எங்களை சுற்றி இருப்பவர்களில் எங்களுடைய விடயங்களை கவனமாக இருக்க வேண்டும். அதாவது எங்களை சுற்றி இருப்பவர்கள் ஒரு சாதகர் கூட்டமாக, அதாவது ஒரு சத்சங்கத்திற்குள்ளோ கிரியா யோகா சாதகர் கூட்டத்துக்குள் இருக்கும்போது அல்லது இந்த வழியில் நிற்கும்போது எங்களுக்கு இப்படியான விடயங்களில் முழுமையாக நிலைத்து நிற்கிற காலம் இன்னும் எடுத்தாலும் இப்படியாக ஏறி இறங்கும் காலம் குறைவாக இருக்கும். ஏறினால் கொஞ்சம்தான் இறங்குவீர்கள். ஒரு நிலையில் முற்றாக அங்கு இருப்பீர்கள் என்பது ஒரு முறை, அதாவது சாதகர் கூட்டத்தில் இருக்க வேண்டும். அதே நேரம் வீட்டு கடமைகளிலும் வீட்டு விடயங்களிலும் கூட நாங்கள் இருக்க வேண்டும் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்றபடி. ஆனால் அதில் அந்த கடமையை செய்வதற்காகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அதில் பற்று கொள்ளாமல் இருந்தால் அதிலும் எங்களுக்கு இந்த விடயத்தில், நிலைத்து நிற்கும் விடயத்தில் வெற்றி கிடைக்கும். அதைவிட இப்போது சைவ சித்தாந்தத்தில் இந்த ஐந்து எழுத்து மந்திரத்தை பற்றி படித்திருக்கின்றோம். கடைசி ரெண்டு வகுப்புகளாக சிவாய நமதான் நாங்கள் ஓதுவதற்குரிய மந்திரம். நம சிவாய ஓதினால் அது இன்னும் எங்களுக்கு உலகத்தில்தான் விருப்பத்தை காட்டும் மந்திரம். அதிலிருந்து எங்களுடைய இப்படியான விடயங்களிலிருந்து நாங்கள் தப்பித்து விட முடியாது. ஆகவே நீங்கள் இறைவன்தான் இதை நடத்துகின்றான் என்பது மனதளவில் உணர்ந்தீர்கள் என்றாலே நீங்கள் சிவாய நம ஓதலாம். அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள், முடிந்தளவு ஜபம் பண்ணுங்கள், நேரம் கிடைக்கும் போது ஜபம் பண்ணுங்கள். அதற்கு மேலாக சொற்களால் அமைந்த பாபாஜியின் பஞ்சாட்சரம் மந்திரம் இருக்கின்றது, அதை நீங்கள் எப்போதுமே ஜபம் பண்ணலாம். அதற்குத்தான் சத்குரு கிரியா பாபாஜி அவர்கள் எங்களுடைய சுமைகளை தன்னிடம் தந்துவிட்டு நீங்கள் சாதனையில் செல்லுங்கள் சாதகர்களே என்று சொல்கின்றார். இங்கு சுமைகள் என்று சொல்வது உங்களுடைய கடன்கள், உங்களுடைய பிரச்சனைகள் என்பது அல்ல. இங்கு சுமைகள் என்று சொல்வது உங்களுடைய அகக்கருவிகளின் சுமைகள் என்று எடுத்துக்கொள்வதுதான் மிகவும் சிறந்தது என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் உங்களுடைய புறக்கருவிகளின் சுமைகளை நீங்கள் பாபாஜியிடம் கொடுத்து பாபாஜி அதில் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஏனென்றால் புறக்கருவிகளிலிருந்து வருபவற்றை நீங்கள் அகத்தில் எடுப்பதால் தான் இந்த பிரச்சனையே. அதை நாங்கள் அந்த கரணங்கள் என்று சொல்கின்றோம். ஆகவே பாபாஜி சொல்வது உங்களுடைய சுமைகளை தாங்கள் என்று உங்களை இந்த சாதனை பாதையில் செல்ல விடாது தடுக்கும் விடயங்களாகிய அகக்கருவிகளை எவ்வாறு நீங்கள் அதை கட்டுப்படுத்தலாம் என்ற சுமையைத்தான் பாபாஜியிடம் அன்றாடம் வேண்டி நாங்கள் எல்லோரும் அதை நாங்கள் கட்டுப்படுத்த பழக வேண்டும். ஏனென்றால் பாபாஜியின் உதவி எல்லாம் சூட்சுமத்தில்தான் கிடைக்கின்றதே தவிர தூலத்தில் அல்ல. சூட்சுமத்தில் நடக்கும்போது உங்களுடைய வினைகளுக்கு இணங்க அது நல்ல விடயங்களாக நடக்கும்போது அது நன்மையாக இருக்கும். அதே நேரம் ஏதாவது துன்பம் தரக்கூடிய விடயங்கள் அந்த விடயத்தில் நாங்கள் மேலே போகும்போது நடந்தால் பாபாஜி எங்களை பக்குவப்படுத்துவதற்காக அது நடக்கின்றது என்பதையும் எடுத்தால் உங்களுடைய விருப்பு வெறுப்புகளை நீங்கள் சமனாக எடுக்கும்போது அதைத்தான் சைவ சித்தம் இறிவினை ஒப்பு என்று சொல்கின்றது. அந்த வழி நின்று நீங்கள் இறுதியான நிலையை பாபாஜியின் உதவியுடன் பதிஞானத்திற்காக திருவடியில் இருக்கும் நிலையை அடையலாம் என்பது இந்த கேள்விக்குரிய பதிலாக இங்கு வைக்கின்றேன். அடுத்த கேள்வி வந்திருக்கின்றது. தலைக்கு மேலே கையை கூப்பி நாங்கள் வணங்குகின்றோம் ஐயா, அது ஒரு அன்பருடைய கேள்வி இன்று காலை. அதை நாங்கள் சிவசக்தி கூடுமிடம் என்று சொன்னீர்கள் பல சத்சங்கங்களில். அதுக்குரிய பெயரும் சொன்னீர்கள், பிரம்மரந்திரம் என்று ஒரு பெயர் இருக்கின்றது. சைவ சித்தாந்தத்தில் மீதானம் என்றும் சொல்வார்கள் ஒரு பெயர், அல்லது சகசாரம் என்று சொல்லப்படுகின்றது சக்கர முறையில். ஆகவே அந்த நிலையில் இருக்கும் சிவசக்தியை தான் நாங்கள் மேலே கைகூப்பி வைத்து வணங்குகின்றோம் என்று சொல்லியிருக்கின்றீர்கள், அது புரிகின்றது. ஆனால் நாங்கள் இப்போது எங்களுடைய கோவில், அதாவது வேதாந்த விடயங்களில் நாங்கள் இருக்கும்போது, கோவில் வழிபாடுகளில் இருக்கும்போது பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரம் போடுவார்கள். இது என்னுடைய பழைய காலத்தில் நடந்தவை. என்னுடைய குடும்பத்திலும் என்னுடைய தாய் தகப்பன் பேர அப்பப்பா அப்பம்மாக்கள் செய்ததை பார்த்திருக்கின்றேன். நானும் அட்டாங்க நமஸ்காரம் செய்வேன் ஆண்கள். ஆனால் இந்த ரெண்டு நமஸ்காரங்களும் கோயில் வழிபாட்டில் செய்யும் போது நீங்கள் சொன்ன இந்த உதாரணத்தை எடுத்து பார்க்கின்றேன். அங்கு கூடி கைகளை தலைக்கு மேலே கூப்பித்தான் கீழே விழுந்து வணங்குவோம். அட்டாங்க நமஸ்காரத்திலும் பஞ்சாங்க நமஸ்காரத்திலும் பெண்கள் தலைக்கு முன்னே கையை கூப்பித்தான் வணங்குவார்கள். ஆகவே நீங்கள் சொன்ன கருத்து அது சரியாக பதிகின்றது ஐயா. ஆகவே இதை பற்றி நான் மேலும் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் தெரிவீர்களா என்பது அந்த அன்பருடைய கேள்வி. நிச்சயமாக நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் பல விடயங்களை படித்திருக்கின்றோம். இதை சார்பாக அதாவது தலைக்கு மேலே கையை கூப்பி வணங்குவது சகசார என்று கிரியா யோகத்தில் படிக்கின்றோம். அது ஏழாவது சக்கரம். அந்த ஏழாவது சக்கரம் உடலை விட்டு வெளியால் இருக்கின்றது என்ற உணர்வு நிலையில் நாங்கள் எங்களுடைய சாதனையை செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த சகசார சக்கரத்தை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். எங்களுடைய சாதனையில் அது உடலுக்கு வெளியால் இருக்கின்றது. அதே போல மிச்ச ஆறு சக்கரங்களும் உடலுக்குள்ளே இருக்கின்றன. ஆகவே எங்களுடைய முதல் யோகத்தில் இருந்து இதற்கு பதிவு காண்போம். யோகத்தில் என்ன சொல்கின்றது? உங்களுடைய சக்கரங்கள் மிகவும் முக்கியமானது. அந்த சக்கரங்களில் இருக்கும் அதி தெய்வங்களை நீங்கள் உங்களுடைய சாதனையில் பிரார்த்திக்க வேண்டும். அதில் நீங்கள் உணர்வு நிலைக்கு வர வேண்டும். அப்படி பார்க்கும்போது அந்த ஆறு சக்கரங்களும் உள்ளே இருக்கின்றன. மூலாதாரம், சுவாசிஸ்தானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசாரம் வெளியால் இருக்கின்றது. ஆகவே அந்த சகசாரத்தில் தான் சிவசக்தி கூடுமிடம் என்று சொல்லி தலைக்கு மேலே 12 அங்குலத்திற்கு மேல் அந்த பிரம்மரந்திரம் என்று சொல்லப்படும் சகசாரம் இருக்கின்றது என்று சைவ சித்தாந்தத்திலும் கூறப்பட்டிருக்கின்றது. அருளாளர்களும் சொல்லியிருக்கின்றார்கள். அதனால் தான் கைகளை மேலே கூப்பி வணங்குகின்றோம். ஆனால் அங்கு யார் இருப்பது என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் இந்த துவக்கத்தில் இறைவனுடைய நிலைகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அவன் சொரூப சமாதியில் இருக்கும் போது ஆதிசிவன் ஆதிசக்தியாக இருக்கின்றான். அந்த நிலை அவனுக்கு மட்டும்தான். ஆகவே அந்த நிலையில் சொரூப சமாதியில் இருக்கும் இடம்தான் அந்த பிரம்மரந்திரம். அதாவது தலைக்கு மேலே உடலுக்கு வெளியால் இருக்கும் அதியுயர் நிலை. அந்த நிலையில் இருக்கும் ஆதிசிவன் ஆதிசக்தியைத்தான் நாங்கள் கையெடுத்து கும்பிடுகின்றோம். இறுதியாக யோகத்திலும் சரி, நோ, ஆதிசிவன் ஆதிசக்தி. இது மேல்நிலையில் இருப்பவர்கள் அதை பரமசிவன் பராசக்தி என்றும் சொல்லலாம். ஆகவே அந்த பரமசிவன் பராசக்தி இருக்கும் நிலை, அந்த நிலையைத்தான் நாங்கள் வணங்குகின்றோம் அந்த இடத்தில் தலைக்கு மேலே. ஆனால் அதற்கு பிறகு பார்த்தோம் என்றால் இறைவன் என்ன செய்கின்றான்? சொரூப நிலையிலிருந்து தடத்த நிலைக்கு வந்து இந்த ஆன்மாக்களை உய்விப்பதற்காக பல விடயங்களையும் சக்தியுடன் இருந்து பல வடிவங்களில் எடுத்து செய்கின்றான். அதைத்தான் இந்த ஐந்தொழில்களும் அடங்குகின்றன. எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கின்றான். ஆகவே அந்த நிலைகளை எல்லாம், அவன் சிருஷ்டித்த நிலைகள் எல்லாம் எங்களுடைய உடலுக்குள்ளேயே இந்த ஆறு ஆதாரங்களிலும் தான் இருக்கின்றன. ஆகவே தான் நாங்கள் யோகத்தில் கூட எங்களுடைய பயிற்சியை உள்ளே செய்கின்றோம். அதாவது சூட்சும பயிற்சியெல்லாம் நான்கு உடல்களுக்கும் இருக்கின்றன. அதற்குள் ஆறு ஆதாரங்கள் இருக்கின்றன. மூலாதாரம், சுவாசிஸ்தானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞா. இந்த ஆறு ஆதாரங்களில் மூலாதார கடவுளாக விநாயகர் வீற்றிருக்கும் போது குண்டலனியில், அதற்கு மேலே சுவாசிஸ்தானத்தில் பிரம்மனும், மணிபூரகத்தில் விஷ்ணுவும், அநாகதத்தில் உருத்ரனும், விசுத்தியில் மகேஸ்வரனும், ஆக்ஞாவில் சதாசிவனும் இருக்கின்றார்கள். இது இறைவனின் தடத்த நிலையில் இறைவன் அருளும் உருவ வழிபாட்டுக்குரிய தெய்வங்கள். ஆகவே இவையெல்லாம் தடத்த நிலையில் அவன் அந்த ஐந்து நிலைகளை எடுக்கும் போது இருக்கும் அதி தெய்வங்கள் அந்த சக்கரங்களில் குரியவையாக இருக்கின்றன. அதற்கு மேலான ஏழாவது சக்கரமாகிய சகசாரத்தில் தான் அவனுடைய சொரூப நிலை இருக்கின்றது. அதை நோக்கித்தான் கைகளை கூப்பி வணங்குகின்றோம் என்பது இந்த அன்பிற்குரிய மேலதிக சைவ சித்தாந்த விளக்கங்களை வைத்து சொல்லக்கூடிய பதில். ஆகவே அந்த நிலையை நாங்கள் கும்பிடலாமே தவிர அதை எட்டுவதென்றால் இந்த வழி நின்று நாங்கள் எங்களுடைய இறைவினை ஒப்பு மலப்பரிபாகம் சத்தினி பாதம் நின்று சத்குரு கிரியா பாபாஜியின் யோகா வழி செயல்முறைகளில் சாதகர்கள் நின்று இறைவனின் திருவடியை அடையலாம். அந்த இடத்தில்தான் நாங்கள் பரிஞானத்துக்காக இறைவனுக்காக நிற்கின்றோம். அவர் எங்களுக்கு அந்த பரிஞானத்தை தருவார். ஆகவே இந்த அந்த பெருடைய கேள்விக்கு மேலதிக விளக்கம் என்று யோக முறையில் சொல்லப்பட்டிருக்கின்றது, சைவ சித்தாந்த முறையிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த இறைவனின் சொரூப நிலை இருக்கும் இடத்தைத்தான் நாங்கள் அப்படி மேலே கை வைத்து கும்பிடுகின்றோம். இறுதியாக அதைத்தான் நாங்கள் இந்த உடலில் இருந்து கொண்டு செய்யலாம். ஏனென்றால் அது ஒருவருமே அடைய முடியாத இறைவனின் நிலை. ஆகவே அதற்கு மேலாக நாங்கள் இந்த விடயத்தை சிறிது சிந்தித்தால் கூட, இந்த நிலைகளை நாங்கள் எட்டுவதற்குத்தான் எங்களுடைய கிரியா யோகமும் எங்களுடைய சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களும் எங்களுக்கு உதவி செய்கின்றன. ஆகவே அந்த நிலையை நாங்கள் எட்ட வேண்டும், அதை பிடிக்க வேண்டும். அதே நேரம் இந்த புருவ மத்தியில், அதாவது ஆக்ஞா சக்கரத்தில் தான் ஒவ்வொரு உயிர்களுக்கும் இறைவன் தன்னுடைய தாண்டவத்தை, எல்லா உயிர்களுக்கும் அந்த நிலையில் ஆடிக்கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு உயிர்களுக்கும் தனித்தனியாக ஆடுகின்றார் என்றும் சைவ சித்தாந்தம் சொல்லி தந்திருக்கின்றது. அதனால் தான் இறைவன் ஒன்றாய் உடனாய் வேறாய் எல்லா உயிர்களிலும் இருக்கின்றார் என்பதையும் படித்து விட்டோம். ஆகவே இவற்றையெல்லாம் வைத்து நீங்கள் உங்களுடைய போகும் வழியை அதை சரியாக நடத்தி கொண்டு செல்லுங்கள். ஆனால் இந்த கையை தலைக்கு மேலே வைத்து கும்பிடுவது என்பது, அது யோகத்திலும் சரி கோவில் வழிபாட்டிலும் சரி, மிகவும் முக்கியம். யோகத்தில் நாங்கள் அதை எங்கே செய்கின்றோம் என்றால், சூரிய நமஸ்காரத்தில் செய்கின்றோம். கிரியா யோகத்தில் சூரிய நமஸ்காரத்தில் இந்த ஏழு சக்கரங்களையும் நாங்கள் வணங்குகின்றோம். இரண்டு தடவை வணங்குகின்றோம். ஒன்று மேலிருந்து கீழாக வணங்குகின்றோம், மற்றது கீழிருந்து மேலாக வணங்குகின்றோம். இது அவத்தேலுக்குரிய விடயங்களாகவும் இருக்கும் உள்கருத்தில். ஆகவே இந்த ரெண்டு வணக்க முறைகளும் இந்த ஏழு சக்கரங்களும் கிரியா யோகத்தில் கூட ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பயிற்சியில் அடங்குகின்றது என்று சொல்லி, இந்த அன்பருடைய இந்த வணக்கத்துக்குரிய கேள்வியை வைத்து சிறிது அதை விஸ்தரித்து எங்களுடைய ஒரு மீள் பார்வையாக இன்று அதை சிந்தித்தோம். ஆகவே இந்த அளவு கேள்விகளுக்கும் இப்போது பதில் கண்டிருக்கின்றோம். இன்னும் நான்கு கேள்விகள் இருக்கின்றன, அதை அடுத்த வகுப்பிற்கு வைக்கின்றேன். ஏனென்றால் ஒரு அளவாக நாங்கள் இதை சிந்தித்து கொண்டு போனால்தான் மறுபடியும் இதை சிந்தித்து அடுத்த வகுப்பிலும் மற்றைய கேள்விகளை பார்க்கலாம். அந்த நான்கு கேள்விகளை நான் அடுத்த வகுப்பில் நிச்சயமாக பார்க்கலாம். வேறு கேள்விகளும் வரும்போது சேர்த்து பார்க்கலாம். நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோ. இப்போது இறைவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். இறைவன் ஐயா.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் வளைமை போல் கேள்வி பதில்களுக்குரிய சத்சங்கமாக அமைய பெற்றது. அதில் இன்றைய எல்லா கேள்விகளுக்கும் தெளிவான கருத்துகள் கிடைக்கப்பெற்றது. அதில் வினைகள் பற்றி நாம் பூர்ணமாக அறிவதற்கும், இன்றைய கேள்வி சாதாரண கேள்வி மீட்டல் செய்வதற்கும் சிறப்பான கேள்வியாக அமைந்தது. அதன்படி வினைகள் பற்றி நாங்கள் ஏற்கனவே படித்திருந்தாலும் அதை மீண்டும் மீட்டல் செய்வதற்கு வழிகோலாக இருந்தது. அதாவது வினை தத்துவம் பற்றிய விளக்கம், அடுத்து புத்தி தத்துவம் பற்றிய விளக்கம், வைப்பகம், இவை ரெண்டுக்கு முக்கியமாக வைப்பகம் பற்றிய விளக்கம். அது மாத்திரமல்ல, சைவ சித்தாந்த கருத்தின்படி வினைகள் எல்லாம் வைப்பகத்திலிருந்து வந்தன என்பதுதான் உண்மை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இத்துடன் இவ்வளவு கருத்துக்கள் மூலம் தெளிவாக முதலாவது கேள்விக்கு விளக்கம் தரப்பட்டமை சிறப்பாக இருந்தது. அடுத்து இரண்டாவது சாதாரண கேள்வி, ஐந்து பேரரை கொண்ட குடும்பத்தில், அதாவது மனைவி சித்தாந்தத்திலும் கணவன் கோயில் வழிபாட்டிலும் பிள்ளைகள் உலகிலும் போன்ற நிலையில் இருக்கும் போது எவ்வாறு இன்ப துன்பங்களை மேலும் கூட்டிக் கொள்ளாமல் குடுவெல்லாம் என்பதற்குரிய கேள்விக்கும் சிறந்த பதிலால் கிடைக்கப்பட்டது. முதலாவது, இவர்கள் குடும்ப கடமைகளை சரியாக செய்து கொண்டிருக்கையில் அது சாதகமாக அமையும் என்றது விளக்கப்பட்டது. இதற்கு பல பதில்கள் இருந்தாலும் நாங்கள் தெரிந்த பதில்களை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியது முக்கியம் என்பதற்காக, முதலாவது அறிவுத்திறனை பொறுத்தே இந்த பதில்கள் அவர்களுடைய உணர்வு நிலைக்கு வரும் என்பது தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அடுத்ததாக சுற்றாடலை பொறுத்திருக்கும் என்ற கருத்தும், அடுத்தது பற்று கொள்ளாமல் இருந்தது காரணமாக இருக்கும் என்ற காரணமும், அடுத்ததாக பஞ்சாட்சர மந்திரத்தை ஜெயம் பண்ணுதல் பற்றியும், அது மாத்திரமில்ல அடுத்து பாபாஜியின் பஞ்சாட்சர மந்திரத்தை ஜெபம் பண்ணும் போதும் அதற்குரிய காரணமாக அமைவது என்ற கருத்தும் தெளிவாக கூறப்பட்டது. அது மாத்திரமல்ல அகக்கருவிகளை கட்டுப்படுத்த பாபாஜியை வேண்டுதலும் காரணமாக இருந்தது. இருவினை ஒப்பு நிலையை அடைவதற்கு பாபாஜியை வேண்ட வேண்டும் என்ற கருத்தும் கூறி பூர்ணமாக இந்த கேள்விக்கு தெளிவான பழக்கம் பதில்கள் கிடைக்கப்பெற்றது. சாதகர்களை இலகுவாக புரிந்து கொள்வார்கள் என நினைக்கின்றேன். அடுத்து கைகளை தலைக்கு மேல் கூப்பி வணங்குதல் பற்றிய கேள்வி. அதற்கும் கைகளை இரண்டு நிலைகளில் நாங்கள் தலைக்கு முன் வைத்திருப்பதாக கூறி அட்டாங்க நமஸ்காரத்தை ஞாபகப்படுத்தி பஞ்சாங்க நமஸ்காரத்தை ஞாபகப்படுத்தி மந்த நிலைகளும் இரண்டு கைகளும் தலைக்கு மேல் இருக்கின்ற என்ற விளக்கம் தரப்பட்டது. கைகளை மேலே சூக்கி வணங்கும் போது சகஸ்தாரத்தில் இருந்து ஆதி சிவன் ஆதி சக்தி இருக்கின்றது என்பதை குறிப்பிடப்பட்ட விளக்கங்களும், இறுதியாக ஆதி சிவன் ஆதிசக்தியைத்தான் தலைக்கு மேலே கைகூப்பி வணங்குகின்றோம் என்று தெளிவான பதில் கிடைத்தது. அத்துடன் சொரூப நிலையை பற்றியும் விளக்கப்பட்டது. எனவே இந்த கருத்துக்களில் இருந்து நாங்கள் அதற்குரிய பதில்களை தெளிவாக மனத்தில் உணரக்கூடியதாக இருந்தது. எனவே இன்றைய சற்சங்கள் மீண்டும் ஒரு மீட்டல் வகுப்பாக அமைந்ததும் பல சாதகருக்கு பலவிதமான நன்மைகளை தந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். எனவே நாங்கள் பலவிதத்திலும் மீட்டல் செய்தாலும் இந்த மீட்டல்களை எங்களது அறிவு திறனை கூட்டி இந்த புது வருடத்தில் நாங்கள் எங்களுடைய சாதனைகளை மேலும் மேலும் கூட்ட வேண்டும். சற்சங்கத்தின் நோக்கம் சாதனைகளை கூட்ட வேண்டும், சற்சங்கத்தின் மூலம் எங்களை அறிவு திறனை கூட்ட வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் சாதனைகளை மேலும் மேலும் கூட்டி எங்களுடைய முக்கிய இலக்கை நாங்கள் அடைய முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. ஓம் கிரியா பபாஜி நம ஓம் சிவாய நம ஓம்.
நன்றி ரமணய்யா, உங்களுடைய சுருக்கத்திற்கு சுருக்கத்தை விட மிகவும் விரிவாக சுருக்கத்தை கொடுத்திருக்கின்றீர்கள் என்று நன்றி சொல்கின்றேன். பாபாஜிக்கும் பெரம்பொருளுக்கும் ஓம் கிரிய பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம ஓம். அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரிய பாபாஜி நம ஓம்
ஓம் சிவாய நம
ஓம் சிவாய நம.
வழக்கம் போல் இன்றைய சத்சங்கமும் ஒரு சிறப்பான ஒரு சத்சங்கமாகவே அமைஞ்சதற்கு ஒரு பெரிய முக்கிய காரணம், 8 கேள்வி வந்திருக்குது. பெரிய சந்தோஷமான விஷயம். இன்னும் போக போக 16 கேள்வி வரலாம், தப்பு கிடையாது. 4 கேள்வியா நம்ம விடு, அதுக்கு பதில் எடுத்துட்டு போனா கூட சத்சங்கத்துக்கு சிறப்பு கேள்விதான். இதை சைவ சித்தாந்தத்துல அடிக்கடி சொல்லுவாங்க, கேள்வி இருந்தாதான் நமக்கு பதில் கிடைக்கும். பதில் கிடைச்சாதான் அறிவு நிலையை நம்ம கூட்டிக்க முடியும், சந்தேகங்களை தீர்த்துக்க முடியும். அதனால 8 கேள்வி வந்ததுன்றது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதேமாரி மாணவர்கள் தொடர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற விஷயத்தையும் அவங்க குடும்பத்துல இருக்கிற விஷயத்தையும் சத்சங்கத்துல நல்லா பகிர்ந்துக்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய, அவங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியம். அது என்ன காரணம்னா, எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அது சில பேர் அதை இதுல சொல்றதுக்கு யோசனை பண்ணுவாங்க, அது பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய கஷ்டங்கள் இருக்கத்தான் போகுது, எல்லாருக்கும் அந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கத்தான் போகுது. இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து கேட்கக்குள்ள அவரவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அதுல மெசேஜ் கிடைக்கும். இத வந்து பேராசிரியர் சொல்லுவார், இது சைவ சித்தாந்த சத்சங்கத்துல தான் நீங்க பேச முடியும், அதுவும் இந்த கிரியா குடும்பத்துல தான் பேச முடியும். இது ஒரு பெரிய வாய்ப்பு. அதே மாதிரி இந்த வினை கொள்கையை பத்தி ரொம்ப அருமையா வந்து இந்த சத்சங்கத்துல விரிவாக்க பண்ணாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு அது பதில். இதெல்லாம் நம்ம எடுத்து 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 சேகரிச்சு வாழ்க்கையில கொண்டு வந்து சாதனாவையும், அத ஐயா சொன்ன மாதிரி, இறைவன் ஐயா சொன்ன மாதிரி சாதனா சக்தியும் பெருக்கி சைவ சித்தாந்த கருத்துக்களையும் அதுல சேர்த்து நம்ம முன்னேறி போகக்குள்ள நிறைய விஷயங்களை நம்ம வந்து வெல்லலாம், வென்றிருக்காங்க, வெல்லலாம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அது நாளைக்கு வருஷ பிறப்பு, தமிழ் வருட பிறப்பு பிறக்குது, அதுக்கு ஒரு காரணமா இருந்து உங்களுடைய சாதனா பெருகட்டும், வெல்வது உறுதியா இருக்கட்டும், இன்னும் சக்சங்க சிறப்பா இருக்கிறதுக்கு பாபாஜியை பிரார்த்தனை பண்ணுவோமாக. ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமம்.
ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமம். நன்றி கார்த்தி ஐயா. அதை பழமை போலவே அது மேலதிகமாக அதை ஒரு சுருக்கமாக, நேரடி சுருக்கமாக இல்லாவிட்டாலும் பல கோணங்களிலும் அதை கொண்டு வந்து நிறைவாக பாபாஜி பெரம்பொருளின் அருளுடன் அதை கொடுத்திருக்கின்றீர்கள். நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பெரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இப்போ